ஃபீபா நேயர்களை இந்த நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இந்தியாவில் ஆண்டுதோறும் ஜனவரி 24ஆம் தேதி தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகின்றது. ஒரு தந்தைக்கு மகள் தாயின் மறுபிறவியாகவும் வீட்டின் தெய்வமும் ஆகிறாள். பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகள். அவர்களுக்கு மட்டுமே 2 தாய். பெண் பிள்ளை இல்லா பெற்றோரிடம் கேட்டு பாருங்கள், அவள் இல்லாது எவ்வாறெல்லாம் தவிக்கிறார்கள் என்று. இன்னும் எவ்வளவோ கவிதைகள் பெண் குழந்தைகளின் சிறப்பை சொல்வதற்காக. ஆனாலும் சமுதாயத்தில் ஆண் பெண் குழந்தைகள் ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது. பெண் குழந்தையின் உரிமைகள், பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து போன்றவை இன்னும் நாம் வலியுறுத்தி மேம்படுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். இதனை பற்றி தான் நாம் இந்த நாளிலே கலந்துரையாட இருக்கின்றோம். இதனை பற்றிய தன்னுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள பிம்லா சந்திரசேகர் மேடம் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் டைரக்டர், எக்தா ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் உமன் மதுரை. அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் மேடம்.
வணக்கம்.
ஃபீபா நேயர்கள் சார்பாகவும், ஃபீபா வானொலி சார்பாகவும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களை பத்தியும் உங்களுடைய ஆர்கனைசேஷன் பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
என்னுடைய பேரு பிம்லா. நான் இந்த ஏக்தா நிறுவனத்துடைய டைரக்டர். இது ஒரு 33 வருஷமா செயல்பட்டு வரும் ஒரு பெண்கள் அமைப்பு ஆகும். இது மதுரையை மையமாக வைத்து, மதுரையில மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா அளவில், சர்வதேச அளவிலும் எங்களுக்கு லிங்கேஜ் இருக்கிறது. இது முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஒரு பாலின சமத்துவம் கொண்டு வர்றது தான் எங்களுடைய நோக்கம். பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண்கள் மதியிலே வேலை செய்கிறோம். குறிப்பா பெண்கள், பெண் குழந்தைகள் மதியிலே அவங்களுடைய எம்பவர்மெண்ட்காக நிறைய விஷயங்கள் செய்கிறோம். ஆண் குழந்தை ஆண்கள் மதியில அவங்களுக்கு சென்சிட்டைஸ் பண்றதுக்கு, இந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டியுடைய முக்கியத்துவத்தை பத்தி தெரிவிக்கிறதுக்கு, அவங்கள இதனால அவங்களுக்கு என்ன லாபங்கள் கிடைக்கும், அந்த மாதிரி விஷயத்துல தான் அவங்கள சென்சிட்டைஸ் பண்றதுக்கு வேலை செய்கிறோம். நாங்க கிராமப்புறங்கள்ல, நகரப்புறங்கள்ல, பள்ளி கல்லூரிகள்ல, பல மட்டத்துல நாங்க வேலை செய்வோம். குறிப்பா போக்கஸ் பண்றோம் என்னன்னா, யூத் அண்ட் சில்ட்ரன் அண்ட் ஆல்சோ உமன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், சின்ன வயசுல அவங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள் மனசளவுல நிற்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு ஒரு கன்ஃபார்ம்டு ஐடியாஸ் வந்துருது, அந்த ஐடியாஸ்ல இருந்து மாறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஆகினாலே நாங்க முக்கியமா இந்த ஃபோக்கஸ் பண்றது ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ஹவு டு ப்ரிவென்ட் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன், ஹவு டு என்ஷூர் தட் தேர் ரைட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் அண்ட் ப்ரமோட்டட். ஸோ தீஸ் ஆர் த ஏரியாஸ் வி ஆர் ஒர்க்கிங். ஸோ வி டூ லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் இன் ஸ்கூல்ஸ். ஸ்கூல்ஸ், வென் ஐ சே இட் இஸ் நாட் ஆல் ஸ்கூல்ஸ், இட் இஸ் த கவர்மெண்ட் ஆர் தி கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் வேர் தி less privileged children go to. So therefore we try to reach the unreached there. And then in colleges we have a program called Students for Change. So மாற்றத்திற்கான மாணவர்கள். So அவங்களுக்கு சமுதாயத்திலே இருக்கிற அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, பிளஸ் ஆண் பெண் உறவு முறை பற்றி, எனி ரெஸ்பான்சிபிலிட்டி, எனி ரிலேஷன்ஷிப் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால இந்த அந்த வயசுல நிறைய நம்ம பிரச்சனைகள் பார்க்குறோம். லைக் லவ் மேட்டர் பார்க்குறோம், அதில் வரக்கூடிய விளைவுகள் பார்க்குறோம், இன்னைக்கு ஆணவ கொலைகள் பார்க்குறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பருவத்தில் தான் நிறைய சந்திக்கிறாங்க. ஆசிட் அட்டாக் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதில் அடிமட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, அந்த ஒரு ஆணாதிக்க சிந்தனை தான். ஆணாதிக்க சிந்தனைன்னு சொல்லும் போது அது ஆண்களுக்கு சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது, அது ஒரு கருத்தாக்கம். இந்த சமுதாயத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தாக்கம். அதே ஆண்கள் மைண்ட்லயும் இருக்கு, பெண்கள் மைண்ட்லயும் இருக்கு. அதனால எல்லாரும் அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு தான் முயற்சிப்பது ஒரு ஜெண்டர் இக்குவாலிட்டிக்கான பயணத்திலே முக்கியமான வாய்ப்புகள் ஆகும். ஸோ அதனால எத்தோடைய இது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் பப்ளிக் பிளேசஸ், ஏன்னா பப்ளிக்கும் இதை பத்தி அவேர் ஆகணும். ஒரு குறிப்பா நம்ம சமுதாயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா, பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனையில பெண்கள் தான் ஃபர்தர் விக்டிமைஸ் ஆவாங்க. நீ என்ன பண்ணனும் முதல்ல ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இது ஏன் நடக்குது, இது நடக்கிறதுனால விளைவுகள் என்ன, அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் மையப்படுத்தி நாங்க பப்ளிக் கேம்பெயின் எல்லாம் பண்ணுவோம். உதாரணத்திற்கு நவம்பர் 25 இருந்து டிசம்பர் 10 வரை ஒரு 16 நாட்கள் பிரச்சாரம், பெண்கள் மீதான வன்முறை எதிர்த்து இந்த பிரச்சாரங்கள் நடக்கும். நவம்பர் 25 சர்வதேச அளவிலான ஒரு பெண்கள் மீதான வன்முறை எதிர்ப்பு நாள். அன்றைய தினம் இந்த பிரச்சாரம் ஆரம்பிச்சு டிசம்பர் 10 மனித உரிமை நாள் என்று இதை முடியும். இது வலியுறுத்துறதுக்காக, பெண்கள் மீதான வன்முறை மனித உரிமை மீறலே, அது வலியுறுத்தும் விதமா இது ஒரு பிரச்சாரம். இது பல இடங்கள்ல நாங்க கொண்டு போவோம், கிராமங்கள்ல, இங்கே கல்லூரி மாணவர்கள் மதியில, பள்ளிங்கள் பள்ளிக்கூடங்கள்ல, இந்த மாதிரி பல இடங்கள்ல இருக்கும். அதே மாதிரி ஒரு உலக அளவிலான ஒரு பெண்கள் மீதான வன்முறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒரு பிரச்சாரம் இருக்கிறது, அது 1 பில்லியன் ரைசிங் இது கேம்பெயின் சொல்லுவோம். அது பிப்ரவரி 14 பிப்ரவரி 14 வேற விதமா அனுசரிப்பாங்க, ஆனா இது எங்களுக்கு எல்லாம் 1 பில்லியன் ரைசிங் டே. அதனால அது அது அன்னைக்கு நிறைய பேர் இணைந்து இது சர்வதேச அளவுல 180 நாடுகள்ல இது பிரச்சாரம் நடக்கும். இந்திய அளவுலயும் எல்லா மாநிலங்கள்ல இது நடக்கிறது, தமிழ்நாடுல பல இடங்கள்ல நடக்கும். இங்கே மதுரையில மையமா வைத்து நாங்க காந்தி மியூசியத்துல நிறைய என்ஜிஓஸ் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இணைந்து ஒரு பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அங்கே பண்ணுவோம். நிறைய யூத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் என்னன்னா, பெண்கள் மீதான வன்முறை குறித்த அவங்களுடைய வெளிப்பாடுகள் காட்டுறதுக்கு அது கவிதை வடிவத்துல இருக்கலாம், மாயன் வடிவத்துல இருக்கலாம், டிராமா வடிவத்துல இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதனால இது ஒரு இதுல நாங்க கவர்மெண்ட் இதே அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஆள் கூப்பிடுவோம், ஜுடிஷியர்ல இருந்து ஆள் கூப்பிடுவோம். ஏன்னா இந்த அவேர்னஸ் இஸ் இது எல்லார் மதியிலும் இந்த அவேர்னஸ் போய் சேரணும், அதுக்காக தான் இந்த மாதிரி பப்ளிக் அவேர்னஸ். 3வது விஷயம் நாங்க என்ன பண்றோம்னா, டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிசர்ச் ஸ்டடி. இது என்னன்னா, சமுதாயத்துல நடக்கிற பிரச்சனை, இப்போ உதாரணத்திற்கு நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்கு, அவங்க எங்க நாடி போறாங்கன்னா ஒரு ஃபேமிலி கோர்ட்னு ஒரு அமைப்பு இருக்கு, கோர்ட்டுக்கு போறாங்க, விமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அப்ப அது எப்படி பெண்களுக்கு சாதகமா இருக்கு, அதை பத்தி ஒரு ஸ்டடி பண்ணி அதன் ரிப்போர்ட். அதே மாதிரி 498A செக்ஷன் ஆஃப் தி CRPC, அது குறிப்பா அதை பார்க்கப்படும். எப்படின்னா, டவுரி சட்டம்னு பார்க்கப்படும், பட் அதை டவுரி கிடையாது. குரூவல்டி அகேன்ஸ்ட் விமன் இன் மேட்ரிமோனியல் ஹோம்ஸ், அதை பத்தின நிறைய விவாதங்கள் நடந்திருக்கிறது. அதையும் தமிழ்நாட்டில எப்படி செயல்முறையில இருக்கு, அது பத்தின ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி HIV/AIDS, எனி டிசாஸ்டர் ஆர் எனி டிசீஸ் இஸ் நாட் ஜெண்டர் நியூட்ரல், இட் அஃபெக்ட்ஸ் மென் விமென் சில்ட்ரன் டிஃப்ரெண்ட்லி. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல அந்த HIV/AIDS அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் விமென், அதையும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நாட் ஃபார் அகடமிக் பர்பஸ், ஆனால் நம்மளோடைய புரிதலை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்டடிஸ் அண்ட் ரிசர்ச் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது தவிர நாங்கள் எங்களுக்கு நிறைய நிறுவனங்கள் அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுறது தான் முக்கியமான நோக்கம்.
சமுதாயத்துல பெண்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் மற்ற எல்லா ஒரு சவால்களையும் சொன்னீங்க. இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினம் எதுக்காக கொண்டாடப்படுகின்றது, அது மட்டுமல்ல இந்த பெண் குழந்தைகள் சந்திக்கின்ற சவால்கள் இதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
ரொம்ப சந்தோஷம் என்னன்னா 2008 முதல் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் MWCD, இது இந்த நேஷனல் கேர்ள் சைல்டு டே இந்த January 24 ஒரு தினமா ஆரம்பிச்சாங்க. திஸ் வாஸ் பார்ட் ஆஃப் தி பெட்டி பச்சாவ் பெட்டி படாவ் ப்ரோக்ராம். ஆரம்பத்துல தேசிய அளவுல ஒரு 100 டிஸ்ட்ரிக்ட் தேர்ந்தெடுத்து என்ன அடிப்படையில தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அங்கே செக்ஸ் ரேஷியோ 1000 ஆண் குழந்தைங்க இருக்கிற இடத்துல எத்தனை பெண் குழந்தைங்க இருக்காங்க, அதுதான் சைல்டு செக்ஸ் ரேஷியோ. அதை அடிப்படையாக வச்சு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஒரு 100 டிஸ்ட்ரிக்ட் எடுத்து இந்த பெட்டி பச்சாவ் பெட்டி படாவ், இது ஒரு ஹிந்தி ஸ்லோகன் மாதிரி தான் இருக்கு, அது பெண் குழந்தை பாதுகாப்போம் அவங்களே படிக்க வைப்போம், அதுதான் முக்கியமான குறிக்கோள். அந்த ஸ்கீமுக்குள்ளே தான் பார்ட் ஆஃப் தட் ஸ்கீம் அந்த கேர்ள் சைல்டு டே வாஸ் இனிஷியேட்டட் 2008. அதில் முக்கியமான நோக்கம் என்ன இருந்துச்சுன்னா, எம்பவரிங் கேர்ள்ஸ் அண்ட் அட்ரஸிங் த சேலஞ்சஸ் தே ஃபேஸ் இன் த சொசைட்டி. பெண் குழந்தைகளுக்கு இருக்கிற சமுதாயத்தில் அந்த சேலஞ்ச் எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணுறது, பெண் குழந்தைகளுடைய முக்கியத்துவம் எப்படி உணர வைக்கிறது. ஏன்னா நீங்கள் அழகாக சொன்னீங்க இன்ட்ரோவில், பெண் குழந்தைகளை நிராகரிக்கிற சமுதாயம் இது. அது இல்லைன்னா நம்ம ஒரு சைல்டு செக்ஸ் ரேஷியோ பற்றி பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது பல இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் என்னன்னா, பெண் குழந்தையை பெண் சிசுவை கொலை பண்ணுறது, இல்லைன்னா ஸ்கேன் பண்ணி அவங்களை அபார்ட் பண்ணுறது அந்த ஃபீட்டஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது சட்ட ரீதியான சில மாற்றங்களும் வந்துச்சு. உங்களை PNDT ஆக்ட், அதுக்கப்புறம் PCPNDT ஆக்ட் 2003 கொண்டு வந்தாங்க. அது எவ்வளோ சட்டம் வந்தாலும் சமுதாயத்தோட புரிதல் அந்த அபிப்பிராயங்கள் சேஞ்ச் ஆகலைன்னா சட்டத்துல எங்கெங்கே ஓட்டை இருக்குதுதான் அதுதான் தேவைப்படும். அந்த சட்டம் சரியான முறையில நடைமுறைக்கு வராது, அது எதிர்பார்க்குற மாற்றங்கள் கொண்டு வராது. ஸோ இதுக்காக தான் இந்த பெண் குழந்தைகள் தினம், எப்படி விமன்ஸ் டே பெண்கள் தினத்திலே பெண்களுடைய பிரச்சனை மட்டும் இல்லாமல் அவங்களோட சாதனைகளும் நம்ம பார்க்குறோமோ, இதே பெண் குழந்தை தினத்தில் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, பெண்களால் என்னென்ன மாதிரி சாதிக்க முடிகிறது, அதுக்கப்புறம் அவங்களோட அவங்களுக்கு ரைட்ஸு பார்க்கும்போது எல்லா குழந்தைங்களுக்கும் சம உரிமை இல்லை. ஆண் குழந்தைக்கு தனி, பெண் குழந்தைக்கு தனி கிடையாது. ஸோ அதனால நம்ம தேசிய அளவில் இருக்கட்டும், சர்வதேச அளவில் UNCRC அந்த அடிப்படையில் இருக்கட்டும், எல்லா குழந்தைங்க 0 to 18 இயர்ஸ் வரைக்கும் எல்லா குழந்தைங்க குழந்தைங்க தான், அதில் எந்த வித்தியாசம் கிடையாது. அதனால் இந்த பெண் குழந்தைகளோட ரைட்ஸ் பார்க்கும்போது அதெல்லாம் எப்படி புரிய வைக்கிறது, அதை எப்படி நம்ம நிலைநாட்டுறது, அதுக்காக தான் இந்த பெண் குழந்தைகள் தினம். அதை முக்கியமாக எல்லா இடத்துல இது அனுசரிக்கப்பட வேண்டும், இதுக்கான நோக்கத்தை எல்லா இடத்துலயும் நம்ம பிரச்சாரம் பண்ண வேண்டும்.
அழகா சொன்னீங்க, அதாவது ஒரு பெண் குழந்தை இன்னும் வந்து சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன பக்குவம் வந்து வரல. ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்ன உடனே ஆண் குழந்தை அப்படின்ன உடனே ஒரு சந்தோஷம் ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கு. பெண் குழந்தை அப்படிங்கும் போது அதை வந்து ஒரு அடுத்த கட்டமா தான் அவங்க வந்து பார்க்க தோணுது. சோ இதனால உள்ள அந்த ஏற்றத்தாழ்வுகள் உரிமைகள் சில ஏற்றத்தாழ்வுகள் இது சந்திக்கிறாங்க, அது என்ன?
அது ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இத நீங்க அழகா சொல்லிட்டீங்க, நிராகரிப்பு. சரியா, ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு வரவேற்பு தேவை, அந்த வரவேற்பு இந்த குழந்தைக்கு பல இடங்கள்ல இல்லை, சில இடங்கள்ல இருக்கு, பல இடங்கள்ல இல்லை. வி கேனாட் ஜென்ரலைஸ். அப்போ பொதுவாக பெண் குழந்தை பிறந்தா உடனே சொல்லுவாங்க, என்னதே செலவு தயாரா, சரியா? இது ஆண் குழந்தை வரவு பெண் குழந்தை செலவுன்னு சொல்றதே உண்டு கிராமப்புறங்கள்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு பயஸ் ஆரம்பத்திலேருந்து வந்துடுது. ஆகிய அப்புறம் அவங்களுக்கு ஒரு மொபிலிட்டி கண்ட்ரோல் வந்துடுது. நீ இங்கே போகணும், இங்கே போகக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்துல விளையாட்டுலேயும் அவங்கள நீ ஓடி ஆடி விளையாடுறது, அது எங்கேயாவது விழுந்து கை கால் இதாச்சுன்னா அப்புறம் அவன் மேரேஜுக்கு பிரச்சனை வரும். அது அதுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸுல இருந்து ஆரம்பிச்சு அந்த விரும்புகிற விஷயங்கள்ல நிறைய அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஒரு ஆண் குழந்தைக்கு சொல்ற விஷயங்கள், ஒரு பெண் குழந்தைக்கு சொல்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே இவங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு நிறைய விஷயத்துல ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இது பண்ணாது பண்ணாது பண்ணாது, ஒழுங்கா உட்காரு. இந்த ரெண்டு வயசு பிள்ளை அதை உட்காரும் போது தூங்கும் போது ஒழுங்கா உட்காரு, அந்த மாதிரி மனசுல ஒரு ஃபியர் இன்ஸ்டில் பண்ணப்படும். அதனால பாத்தீங்கன்னா கான்பிடன்ஸ் லெவல் குறையும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் குறையும், ஒரு பயம் உணர்வு இருக்கும். ஏன்னா எப்படி மற்றவங்க பார்க்குறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபியர்ஃபுல் நேச்சர் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எஜுகேஷன், அக்சஸ் டு எஜுகேஷன், ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருந்தாங்கன்னா அது யார் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அது அந்த விஷயத்துல நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நிறைய நல்ல வருமானம் இருக்கிற குடும்பங்கள்ல வேணா ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், ஆனா வருமானம் குறைவான குடும்பங்கள்ல கண்டிப்பா நல்லா படிக்கிற பொம்பளை பிள்ளை கூட டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஆண் குழந்தைய படிக்க வைக்கிறது இருக்கு. ஸோ அக்சஸ் டு எஜுகேஷன் ஒரு விஷயம் இருக்கிறது. அக்சஸ் மட்டும் இல்லை, என்ரோல்மெண்ட் நமக்கு 100% இருக்கு. ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் போகும்போது பார்க்கும்போது அங்கேதான் நிறைய கேப் வருது. ஏன்னா அங்கேதான் ஒரு உடல் ரீதியான விஷயம் இருக்கு. பெண் குழந்தைகளுக்கு இந்த ஏஜ் அட்டன் பண்றது, மாதவிடாய், மாதவிடாய் பத்தி ஒரு புரிதல் இல்லாத ஒரு சமூகம், அது ஒரு தீண்டாமையா பார்க்கப்படுற ஒரு சமூகமா இருக்கிறது. அது எகெயின் என்ன அதுனா இந்த பெண் குழந்தைகளுக்கு அவங்க மேல ஒரு அபிப்பிராயம். நிறைய பெண் குழந்தைகிட்ட பேசும்போது அடுத்த ஜென்மத்தில ஒரு பொம்பளையா நான் பிறக்க கூடாது, அப்பதான் எனக்கு இந்த மென்ஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இது ஒரு வளர்ச்சிக்கான அறிகுறி. இதுதான் ஒரு என்ன ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். இஃப் யூ டோன்ட் ஹேவ் மென்ஸ்ட்ரேஷன் யூ டோன்ட் ஹேவ் தி ஹியூமானிட்டி. அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒரு பெண் சக்தியே எப்படி மடக்கி வச்சிருக்காங்க, அது இது அழகா இதுல தெரியும். அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா குடும்பங்கள்ல ஒரு பொம்பளைப்புல நல்லா சாப்பிட்டு நல்லா வளர்ச்சி அடையும் போது வளர்ச்சி பொதுவாக நம்ம வரவேற்போம். ஆனால் நல்ல வளர்ச்சியான பெண் குழந்தைய பார்த்தா ஐயோ அப்படி மடமட்டம் வளர்ந்துருச்சு நான் என்ன பண்ண போறேன்னு ஒரு பயம் காட்டுவாங்க. ஆனால் பல சமயத்துல நீ அவ்வளோ சாப்பிடாதே, நீ குண்டடிச்சிருவே, உடல் ரீதியான சில மாயங்கள் உருவாக்கப்படும். அதே மாதிரி அவங்களுக்கு சைல்டு மேரேஜ், ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஒரு உணர்வு இருக்கும். அதனால குறிப்பா இந்த ஏஜ் அட்டன் பண்ண பிறகு அது கூடுதலாகும். அதனால 5 வயசு 3 வயசு குழந்தைகளுக்கு பாலியல் வன்முறை நடக்கும் போது அது இது மென்ஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம்னு சொல்ல முடியாது, ஆனா அதுக்கு மேல கூடுதல் பயம் வரும். ஏன்னா பிரெக்னன்சின்னு ஒரு விஷயம் வர்றதுனால. ஸோ அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை குழந்தைக்கு திருமணம் பண்றது ஒரு முக்கியமான பொருளாக பார்க்கப்படும். அதனால அவங்களுடைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கு இருக்கிற அஸ்பிரேஷன், அவங்களுக்கு இருக்கிற ரைட்ஸ், அதை பத்தி ஜாஸ்தி பேசப்படாது. அது ஒரு பொறுப்பு. எப்படி வேற ஒரு இடத்துல அதை ஒப்படைச்சிட்டா நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கலாம், அந்த பார்வை தான் நிறைய இடத்துல இருக்கு. அதுல ஒரு குறிப்பா இந்த இடத்துல ஒரு சொல்ல விரும்புறது என்னன்னா, இது பப்ளிக் மெசேஜ், எல்லாருக்கும் மெசேஜ், இது பொதுவா இது வன்முறை யாரால நடத்தப்படுகிறது, யாரால நடக்கப்படுகிறது, யார் காப்பாத்துறாங்க, இதை பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர மிஸ்ட்ரியஸ் திங். நம்ம இப்பவுமே பெண் குழந்தையதான் நீ பாதுகாப்பா இரு, நீ கவனமா இரு, நீ இங்கே போகாதே அங்கே போகாதே, இருட்டின பிறகு போகாதே, நம்ம பகல்ல ரொம்ப சேஃபா இருக்கிற மாதிரி அப்படி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கும் போது, ஆனா அது பிரச்சனை எங்க இருந்து வருது, அங்க போய் நம்ம சென்சிடைஸ் பண்றது இல்லை. ரதர் இது பாய்ஸோ மென்னு கிட்ட இருந்து ப்ராப்ளம் வருது, அவங்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம வீட்டுல எல்லாம் பாதுகாவலர்கள் உருவாக்கியிருக்கோம். ஆண்கள் அது நம்ம அப்பாவா இருக்கலாம், நம்ம இது சகோதரரா இருக்கலாம், வேற மேல் ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்கோம் என்னன்னா அவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு தரணும். ஸோ யார்கிட்டருந்து ஆண்கள்டருந்து ஆண்கள் பாதுகாக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் புரிதல் இல்லாதனாலே பல சமயத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த பெண் குழந்தைங்க மேலே அந்த திணிக்கப்படுகிறது. அவன் பாதுகாப்பு ஒரு பிரச்சனை இருக்கு, வீட்லேயும் பாதுகாப்பு இல்லை, வெளியிலேயும் பாதுகாப்பு இல்லை, பள்ளிக்கூடங்களுக்கு போனால் அங்கேயும் பாதுகாப்பு இல்லை. அதனாலே குடும்பம் என்ற ஒரு அமைப்பு தான் பாதுகாப்புன்னு பார்க்கப்படுற அமைப்பு, ஆனால் அதையும் ஒரு மித்துன்னு பார்த்து இல்லையா. இல்லைன்னா குடும்ப வன்முறையில இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம்னு ஒரு சட்டம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குடும்பம் என்ற ஒரு அமைப்பு அதையும் பெண்களுக்கு பாதுகாப்பு தரல. அதனால முக்கியமா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு படிக்கிறதுல, ஹெல்த் கேர் அக்சஸ் பண்றதுல, ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் ஒரு மொபிலிட்டி, எங்கே போறது எங்கே வர்றது, துணை இல்லாமல் தனியா போறது. இன்னொரு முக்கியமான விஷயம் டிசிஷன் எடுக்கிறது, முடிவு எடுக்கிறது. எனக்கு இதை பிடிக்கும், நான் இதை செய்ய போறேன், எனக்கு விளையாட பிடிக்கும், நான் விளையாட்டு துறையில போக போறேன். நிறைய பல குடும்பங்கள்ல விளையாட்டுல போற பெண் குழந்தைகளை அடக்கிதான் வைப்பாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ எங்க ப்ரோக்ராம்ல நாங்க ஒரு கம்போனன்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கு, அதனால நிறைய சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த பெண் குழந்தைங்க 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் பிள்ளைங்களை தான் நாங்கள் கவர் பண்ணுவோம். அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் விளையாடுறோம், சரியா, விளையாடுறதுக்கு எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. விளையாட்டு மூலமா உங்களுக்கு உடம்பு மேல இருக்கிற ஒரு மாயை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓடும்போது என்னோட. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம், அதனால அதுதான் ஒரு கட்டுப்பாடு. பெண்களுடைய உடல் மீது கட்டுப்பாடு, அது சின்ன வயசுல இருந்து அவங்க கிட்ட ரொம்ப அழகா கொண்டு வருவாங்க. டிரெஸ் வடிவத்துல ஆகட்டும், அவங்களுடைய நடை உடை பாவனைகளே எல்லாமே சேர்த்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதனால அது இந்த முக்கியமான இஷ்யூ அவங்களுக்கு என்னன்னா ஒரு அவங்களுடைய ஃபுல் பொட்டன்சியல் டெவலப் பண்றதுக்கான இது ஒரு அப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஒர்த், யூஆர் அ ரைட் ஹோல்டர், யூஆர் அ சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி, யூஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு த ஃபேமிலி, டு த கண்ட்ரி, டு த கம்யூனிட்டி, அந்த ஃபீலிங் தர்றதே இல்லை. மூன்றாவது அவங்களுக்கு படிப்பு சொல்லும் போது வென் அகடமிக் எஜுகேஷன்ல போகலாம், அதுக்கு மேலே அவங்க ஃபர்தரா இது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏரியாவில் டெவலப் பண்ணிட்டு போறதுக்கு பல சமயத்தில் தடை உண்டு. அதே மாதிரி அவங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல, குறிப்பா ஒரு மேரேஜ் தான் அல்டிமேட் கோல்னு செட் பண்ணும், இன்னைக்கு வரைக்கும் ஒரு 75-80% பெண்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வாழ்க்கையின் லட்சியம் என்னன்னா ஒரு இது மேரேஜ் தான், மேரேஜ் அதுக்கு அடுத்த ஒரு குழந்தை கத்துக்கிறது தான் வாழ்க்கையின் லட்சியம். யார் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, யாருமே குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு சொல்ல வரல, பட் திஸ் மை பாடி, நான் எப்போ அதை செய்யணும், அந்த முடிவு யார் எடுக்கணும், நான் தான் எடுக்கணும் இல்லை, இல்லைன்னா கலந்து ஆலோசிச்சுட்டு அட்லீஸ்ட் எடுக்கணும், என் மேல திணிக்கப்படக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இதை அடித்தளம் இந்த இந்த சைல்டுஹுட் இருக்குல்ல அங்கே உருவாக்கப்படுகிறது.
அழகா சொன்னீங்க, அதாவது ஒரு பெண் குழந்தை பிறந்ததிலிருந்தே திருமணம் அப்படிங்கிற ஒரே காரியத்துக்காக தான் அநேக வேலையில வந்து மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் அதுக்கான சில கட்டுப்பாடுகளை விதித்து அதை நோக்கியே பயணம் நம்ம மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதனால ஒரு சம வாய்ப்பும் சம கல்வி மற்ற சமமா திறமைகளை வளர்த்து கொள்ளுகின்ற ஒரு காரியமும் பெண்களுக்கு அநேக வேலையில வந்து மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இந்த உரிமைகளை எல்லாம் நிலைநாட்டுகிற ஒரு தினமாக தான் இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினம் வந்து அனுசரிக்கப்படுகின்றது. அழகா எங்களுக்கு இவ்வளவு நேரம் விளக்கி சொன்னீங்கம்மா. அடுத்ததான் இந்த அரசாங்கம் பெண்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிறது பெண் குழந்தைகளுக்கு?
நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடுல தமிழகத்துல இந்த பெண் குழந்தைகளுடைய விகிதாச்சாரம் குறையும் போது ஒரு திட்டம் கொண்டு வந்து வரப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அதன் இருக்கிறது, தொட்டில் குழந்தை திட்டம். அதை பத்தி நிறைய விவாதிக்கலாம், அது விவாதத்துக்கு நான் போல. பட் என்னன்னா, பிறந்ததுல இருந்து அவங்களை எப்படி பாதுகாக்கிறது, இந்த மாதிரி ஒரு என்ன அந்த இன்ஃபான்டி சைடோ பிடி சைட்ல இருந்து எப்படி காப்பாத்துறது, உங்களுக்கு வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லைன்னா ஒரு விருப்பம் இல்லாத ஒரு குழந்தைய நீங்க கொண்டு வந்து அரசு தொட்டியில போடலான்னு ஒரு விஷயம். அது பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, பட் பிளஸ் ஆஃப் பார்த்துக்கிடுவோம். அதுக்கு அடுத்து நிறைய இன்னைக்கு பாக்குறோம், தாய்மார்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, அவங்க கர்ப்ப காலத்துல அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு. விமன் அண்ட் சில்ட்ரன் அதை கம்பைண்டா தான் பார்க்க வேண்டி இருக்கு, ஏன்னா அது குழந்தைகளுக்கு அந்த பருவத்திலேயும் சில விஷயங்கள் கிடைக்குது. அது சைல்டுஹுட்னு சைல்டுன்னு பார்க்கும் போது இப்ப கன்செப்ஷன்ல இருந்து 18 வயசு வரைக்கும் சொல்றாங்க. ஆனா அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது அந்த குழந்தைக்கு நியூட்ரிஷன் கிடைக்கணும், அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல கவர்மெண்ட் நிறைய இது உதவிகள் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ICDS சென்டர் இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், அப்போ அதுலேயும் நிறைய குழந்தைகளுக்கு ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் கொடுக்கப்படுகிறது. அதே சமயத்தில் அவங்களுக்கு கக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய அந்த ஒரு டீச்சிங், சின்ன சின்ன விஷயங்கள், அல்பாபெட் ஃபேமிலியாரிட்டி, ஸ்டோரி டெல்லிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யப்படுகிறது. இதெல்லாம் ஃப்ரீ தான் எல்லா. ஆனால் யார் போகிறாங்க அங்கே? நமக்கு வறுமையில் இருக்கிற மக்கள், வருமான கம்மி குறைவாக இருக்கிற மக்கள் தான் அவங்க குழந்தைகளை அங்கே கொண்டு போய் விடுறாங்க. அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அடிஷ்னல் ஒரு சோசியலைசேஷன், குழந்தைங்க மற்ற குழந்தைங்களோட மிங்கில் ஆகிறாங்க. அதுலேயும் ஒரு காஸ்ட் ஒரு விஷயம் இருக்கு, இருந்தாலும் அதை ஒரு நம்ம இதை ஓவர் சைட்டாக வச்சுட்டு இதை பார்க்க வேண்டியது. அதே அடுத்த பள்ளிக்கூடங்கள்ல நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் கொடுக்கப்படுகிறது அவங்களுக்கு. அப்படி ஃப்ரீன்னு கம்ப்ளீட் ஃப்ரீ கிடையாது, ஒரு சின்ன தொகை தான் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த எக்ஸாம் டைம்ல. இதில் மற்றபடி படிப்பு தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நமக்கு ஃப்ரீ. அதே சமயத்தில் அவங்களுக்கு புத்தகங்கள் கொடுக்கப்படுகிறது, யூனிஃபார்ம், செருப்பு, இந்த மாதிரி விஷயங்கள், அவங்களுக்கு கல்வி உபகரணங்கள் கொடுக்கப்படுகிறது. அது தவிர அங்கே இருக்கிற நமக்கு நிறைய கிளப்ஸ் இருக்காங்க, ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், இந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் இருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ல கொண்டு வந்து நிறைய இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல கொடுப்பாங்க, லைக் நோட்ஸ், பேனா, பென்சில், இந்த ஜியோமெட்ரி பாக்ஸ், இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த ஸ்டேஜில் கூட நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எங்கள் போன்ற அமைப்புகள் நாங்கள் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ், லைக் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ், என்ன இது கம்ப்யூட்டர், எங்களுக்கு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கொடுக்குறோம், ப்ளஸ் டெய்லரிங் ஸ்கில்லும் கொடுக்குறோம், இந்த மாதிரி ப்ளஸ் செல்ஃப் டிஃபென்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் அடிஷ்னலாக கொடுக்கப்படுகிறது. அது தவிர இது என்னென்ன ப்ரமோட் பண்ணுறதுக்கு, இந்த நிராகரிப்புல இருந்து எப்படி ஆதரவு தரப்படணும் அவங்களுக்கு, அந்த ஹாஸ்பிட்டல பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைங்க இருந்து அவங்க ஒரு ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இது கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அது நிறைய ஸ்கீம்ஸ் இப்போ மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நான் டீட்டெயிலாக அந்த ஸ்கீம்ஸ் நேம் கூட சொல்ல முடியல. சுகன்யா ஸ்கீம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்கு. லைஃப் லாங் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஹையர் எஜுகேஷனுக்கும் சப்போர்ட் தெரிஞ்சா, அதனால தான் கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் தேர் ரைட்ஸ் அண்ட் ஆல்சோ தி அப்பர்ச்சுனிட்டிஸ் தட் ஆர் அவைலபிள், வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு, அவங்களுடைய உரிமைகள் என்ன, இதை ரெண்டுமே நம்ம ஒரு விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருந்தா இது ஆக்சுவலாக, ஏன்னா வாய்ப்புகள் மாறிக்கிட்டே இருக்கிறது, கூடுதல் வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கு. நிறைய கார்பரேட் ஏஜென்சி இருக்காங்க, அவங்களும் இந்த மாதிரி சோசியல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல வர்றாங்க. அதனால கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வர்றாங்க, ஹெல்த் கேருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வர்றாங்க. அதனால அந்தந்த பகுதியிலே ஒரு சோசியல் மேப்பிங் பண்ணி என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அதுல எப்படி ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு.
மக்கள் எப்படி இந்த நலத்திட்டத்தை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம், யார் அணுகலாம், எப்படி பண்ணலாம்?
நமக்கு ஒரு அழகான அமைப்பு இருக்கு, ஒரு பஞ்சாயத்து அமைப்பு இருக்கு, கிராமப்புறங்கள்ல பஞ்சாயத்து, இங்க நமக்கு நகரப்புறங்கள்ல அர்பன் ஏரியாஸ்ல என்ன இருக்கு, கார்பரேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் வார்டு இருக்கு, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஸோ கிராமப்புறங்களில் இது ஒரு ரொம்ப ஸ்ட்ரக்சர்டு, இது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தான் ஒரு பேசிக் யூனிட்டப் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த பஞ்சாயத்துக்குள்ளே போய் நம்ம தகவல் சேர்த்துக்கலாம். இதுனா சமூக நலத்துறை, சமூக நலத்துறை டிஸ்ட்ரிக்ட் அளவில் இருக்கு. அதே சமயத்தில் ICDS த்ரூலேயும் நாங்கள் சில சமயத்தில் தகவல்கள் சேகரிப்போம். அதே மாதிரி VHN இருக்காங்க, ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ்னால் அவங்கள்ட்ட என்னது தகவல் சேகரிக்கலாம். அதே சமயத்தில் இதை ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே பல ஒரு என்ன இன்ஃபர்மேஷன் சென்டர் ஒன்று இருக்கு, அங்கேயும் தகவல் சேகரிக்கலாம். ஆன்லைனில் அந்த ஃபெமிலியாரிட்டி, இன்றைக்கி எல்லா பஞ்சாயத்துலேயும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இருக்காங்க. அதுக்கப்புறம் சேவை மையங்கள் இருக்கு இல்லையா, ஸோ பல பல விதத்துல நம்ம சேகரிக்கலாம். பட் வி ஷுட் ஹாவ் தி இன்டென்ஷன் டு ஃபைண்ட் அவுட். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இது அதிக பஞ்சம் கிடையாது. தகவல் வேணும்னு நினைச்சா நம்ம தகவல் போய் வாங்கலாம், முடியும் போது எங்க வேணா வாங்கலாம்.
அதாவது அநேக வாய்ப்புகள் இருக்கு, அநேக திட்டங்கள் இருக்கு, அந்த மனசுல வந்து அந்த விருப்பம் வேணும், கண்டிப்பா நம்ம அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்தி அதை வந்து பிரயோஜனப்படுத்திக்கணும் நம்மளோட வாழ்க்கைக்கு. அழகா சொன்னீங்க. இந்த ஆண் பெண் சமத்துவத்தை அடைய மக்களிடையே என்ன மாற்றங்கள் வரணும்?
மனமாற்றம் தான், மனசுக்குள்ள மாற்றம் வந்தாதான் இந்த மாற்றம் வரும். கிராமப்புறங்கள்ல நாங்க பொதுவா நிறைய பெண்கள்கிட்ட பேசும்போது கேட்போம், இது ஒரு ஸ்மால் இன்சிடென்ட், ஏமா இந்த வயசான காலத்துல உங்களை யார் பாத்துக்கிறாங்க? சொல்லுவாங்க, யாரு, என் பொண்ணு தான் வந்து பாத்துக்கிறோம்மா. ஏமா இல்லம்மா, ரெண்டு பையன் ஒரு பொண்ணு, பையங்க யாருமே பாக்குறது இல்லை. சரி, ரைட், வெரி குட். பொண்ணும் பையன் ரெண்டு பேரும் உன் குழந்தைங்களா, அதனால பொண்ணும் பாத்துக்கிறது இல்லை, உங்க பிரச்சனை இல்லை. சரி, உங்களுக்கு இப்போ ஒரு பேரன் பிறக்கும் போது என்ன குழந்தை வேணும்னு எதிர்பார்க்கணும், அதுல என்னமா இருக்கு, ஒரு பையன் தானே வேணும் சரியா? திஸ் இஸ் வாட் இஸ் ஆட்டிடியூட். ஏம்மா உன் வயசான காலத்துல தஞ்சி ஊத்துறதே உன் பொண்ணு, அப்போ சொத்து யாருக்குமா கொடுப்பேன், உன் பையனுக்குதான். ஸோ இது ஆழமா பதிஞ்சிருக்கிற விஷயம், இதுதான் சொல்றேன், ஆணாதிக்க சிந்தனை பெண்கள் மனசுல ஆண்கள் மனசுல பதிஞ்சிருக்கிறது. அதில் ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்களுக்கு இது இதனால நிறைய ப்ரிவிலேஜ் கிடைக்கும், பெண்களுக்கு நிறைய பொறுப்புகள் இதில் கொடுக்கப்படும் சரியா? இதுதான் வித்தியாசத்தை விட ரெண்டு பேரும் மனசுல இதுதான் இருக்கு ஆழமா. அதனால கிரியேட்டிங் அவேர்னஸ், ரெண்டாவது என்னன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து அவங்களுக்கு சொல்லணும். பல இடத்துல சாதனை படித்த பெண் குழந்தைகள், பெண்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க முன்னுக்கு வந்திருக்காங்க, அந்த உதாரணங்கள் சொல்லும்போது அவங்க மனசில் ஒரு சேஞ்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய நமக்கு ஃபேக்ட்ஸ் அண்ட் மித்ஸ் இருக்கு சமுதாயத்தில் பெண்கள் பற்றி, ஆண்கள் பற்றி, அதெல்லாம் விவாதத்துக்கே கொண்டு வர்றது பப்ளிக் ஸ்பேஸில். அதனால பல சமயத்தில் சும்மா பேச்சுவார்த்தைக்காக சில சமயத்தில் கூடுவோம், நான் ஊரில் போய் 10 பேர் உட்கார்ற இடத்துல உட்காந்துக்கிட்டு பேசுறது. ஸோ அதனாலே ஒரு 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 நபருக்கு ஒரு சிந்தனை மாற்றம் வந்துச்சுன்னா அது ஒரு சக்சஸ்ன்னு தான் நினைப்போம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவேர்னஸ் அவேர்னஸ் அவேர்னஸ். ரெண்டாவது, ஆண்கள்கிட்ட பேசும்போது குறிப்பா இந்த ஆணாதிக்க சமுதாயம் அவங்க மேல நிறைய ஒரு பர்டன் கொடுக்குது. உதாரணத்திற்கு ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கு ப்ரொவைடரா இருக்கணும், எல்லாருக்கு என்ன சம்பாதிச்சு காப்பாற்றணும். இந்த காலகட்டத்தில் அது முடியுமா? அது ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். அதனால பல சமயத்திலே ஆண்கள் இயலாமையிலே வேற விதமா விளைவுகள் வருது. அதே மாதிரிதான் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. பாதுகாப்பு யார் யாருக்கு, வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கு பாதுகாப்பு தர முடியுமா? இல்லை யார் யார் எங்கே போறாங்க அவங்க பின்னாடி போய் பாதுகாப்பு தர முடியுமா? அதே சமயத்திலே அவங்களுக்கு என்னன்னா, நீ உன்னால எல்லாமே முடியும்னு ஒரு நம்பிக்கை தந்திருக்கு இந்த சமுதாயம். அதே மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வும் அவங்ககிட்ட இருக்கு. அதனாலதான் குடும்ப தலைவன்னா தலையில நிறைய பொறுப்புகள் கொடுக்குறோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வெளியில ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வருது, உறவு முறையில ஒரு ப்ராப்ளம் வருது, அது பெண்கள் ஈஸியா போய் வெளியில சொல்லிடுவாங்க. ஆண்கள் போய் சொல்லவும் தயங்குவாங்க, சொன்னா ஐயையோ பேசுவாங்க. அவங்க மேல அதே மாதிரி வீட்டு வேலையில பங்கேற்கக்கூடிய ஆண்களும் இருக்காங்க. ஆனா வெளியில யாராவது வந்துட்டா உடனே அது ரோல் சேஞ்ச் ஆயிடும். அதே மாதிரி விஷயங்கள் அந்தனால சமூகம் அங்கீகரிக்கணும். ஆண் பெண் ரெண்டு பேரு சமுதாயத்துல முக்கியமான நபர்கள். எல்லா ஆண்கள் ஒரே மாதிரி இல்லை, எல்லா பெண்கள் ஒரே மாதிரி இல்லை. அதே சமயத்திலே நம்ம சமுதாயத்துல இன்னைக்கு மாற்றுத்திறனாளி ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, அதே மாதிரி என்னது செக்ஸுவல் மைனாரிட்டிஸ் இருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரும் எப்படி நம்ம இணைச்சு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறது. அதனாலே ஆண்கள் பெண்கள் உடல் ரீதியான சில வித்தியாசங்கள் தவிர வேற எந்த வித்தியாசம் இயற்கையை உருவாக்கல, செயற்கையா தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். ஆண்களுக்கு ஒரு வேலை, பெண்களுக்கு ஒரு வேலை, பெண்களுக்கு ஒரு கூலி, ஆண்களுக்கு ஒரு கூலி, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை. குறிப்பா அந்த ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்டோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, பத்திரிகை துறையில இருக்கிற நண்பர்களோட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது கேட்கறது உண்டு, சாமி நீங்க இனிமேல எத்தனை பெண்கள் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு போடாதீங்க, இந்த ஊர்ல எத்தனை ரேபிஸ்ட் இருக்காங்கன்னு போடுங்க, அப்பதான் அந்த டைனாமிக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ எகெயின் த விக்டிம் இஸ் விக்டிமைஸ்ட், விமன் மேலே தான் அதை திணிக்கப்படும். இந்த மாதிரி விஷயங்கள் விவாத வடிவத்தில் கொண்டு வர்றது, அவேர்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸம்ப்ளரி ரோல் பிளே பண்ணுற ஆண்களுக்கு நம்ம அங்கீகரிக்கிறது. நீ இந்த வீட்டு வேலை செய்கிறனால நீ ஒன்று குறைஞ்சி போல, ஒரு பொறுப்பான அப்பா, அன்பான அப்பா இருக்கும்போது, ஒரு அண்ணனா தம்பியா இருக்கும்போது உனக்கு குடும்பத்துல மதிப்பு ஜாஸ்தி. நம்ம விஷயத்தை புரிய வைக்கும் போதுதான் அந்த சமத்துவ சிந்தனை அவங்க மைண்ட்ல வரும். அது அந்த நோக்கி அந்த பயணத்தை அவங்க இது பண்ணணும்னு நான் நம்புறேன்.
அழகா சொன்னீங்க, மனசுல வந்து மாற்றம் வரணும் அப்படின்னு. மனசுல எதுலெல்லாம் மாற்றம் வரணும் அப்படின்னு, கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி வந்து நேர்களுக்கு பிரயோஜனமா உள்ளதா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஒரு ஆண் பெண் சமத்துவமான சமுதாயம் உருவாக அநேக கருத்துக்கள் நேயர்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மேடம் உங்களுக்கு நாங்கள் வானொலி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி செலுத்துகிறோம். நேயர்களே, நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். எங்கள் மின்னஞ்சல் முகவரி info@fibaonline.org. நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
Thank you.